நமஸ்காரம். இப்போது மகாலய பட்சத்தில் உள்ளோம். இது என்ன? ஒவ்வொரு மாதமும் பட்சம் வரும் போகும். இதற்கு ஏன் மகாலய பட்சம்னு பேர் வைத்தனர்? இதன் சிறப்பு என்ன? இது எப்போது வருகிறது? இந்த காலத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்ப நாம் இருக்கிறது ஆவணி மாசம், அடுத்தது புரட்டாசி. ஆவணி மாசத்திய பௌர்ணமியிலிருந்து தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசை வரை மகாலய பட்சம். இப்ப இந்த தரம் செப்டம்பர் 19ஆம் தேதி அமாவாசை வருகிறது. அன்றோடு சந்நியஸ்த மகாலயம்னு போட்டிருப்பா, மகாலய பட்சம் முடிவடையும். அதுதான் மகாலய அமாவாசை. அப்ப இந்த மகாலய பட்சம் தொடங்கினது ஆவணி மாசத்தில், ஆனால் அது முடிவது புரட்டாசி மாசத்தில். போன வருஷம் பார்த்தீங்கனாலும் ஆவணி மாசத்திலேயே ரெண்டு பௌர்ணமிகள் வந்தன. ரெண்டாவது பௌர்ணமியில தான் தொடங்கும். அது ஆவணி கடைசி தேதியா இருந்தது. அதிலேருந்து புரட்டாசி மாசம் 15 நாட்கள் ஓடிற்று. இது முடிந்தவுடன் இந்த அமாவாசைக்கு மறுநாள்ல இருந்து நவராத்திரி உற்சவம் தொடங்குகிறது. இதுதான் இது வரக்கூடிய நாள். இதை பித்ருபக்ஷம்னுட்டு தான் வடக்கே எல்லாம் பிரசித்தமா சொல்றார்கள். வங்காளத்தில் நவராத்திரி பூஜா உற்சவம் ரொம்ப பிரசித்தி. அந்த பிரசித்தமான உற்சவத்துக்கு முன்னால் தான் இதை பித்ருபக்ஷமாக அங்கேயும் கொண்டாடுகின்றனர். வடக்க பல புண்ணியஸ்தலங்களில் தீர்த்தங்களில் மகாலயத்தின் போது 15 நாட்களும் கூட்டம் அலைமோதும். எல்லாரும் தங்கள் பித்ருக்களுக்காக தர்ப்பணம் செய்ய வருவார்கள், சாத்தம் செய்ய வருவார்கள். இந்த பட்சம் எப்போங்கிறத பார்த்தோம். இந்த பட்சத்தில் யாருக்கு நாம் என்ன செய்கிறோம்? மகாலயம்ங்கிற சொல் ஒரு பட்சத்தை ஒரு நேரத்தை குறிக்குமா, அல்லது ஒரு கோஷ்டியான பித்ருக்களை குறிக்குமா? லயமடைதல்னால் அழிதல், ஆலயம்னால் ஓரிடத்தில் போய் சேருகிற இடம். மகாலயம்ங்கிறதுனாலே பித்ருலோகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து சேரக்கூடிய காலம் இது. இப்ப நாம இப்ப ஒரு பிறவி எடுத்திருக்கோம். இதுல நாம 4ஆம் தலைமுறைன்னு வச்சுக்கோங்க. மனு பகவான் சொல்றார், நாலாந்தரமுறை பிள்ளை, அவனுடைய தந்தை, தந்தைக்கு தந்தை, தந்தைக்கு தாத்தா என்று 3 தலைமுறைகளுக்குத்தான் பேர் சொல்லி, அவரவர் மனைவியினுடைய பேர் சொல்லி எள்ளும் தண்ணீரும் சேர்க்கிறார். அதே போல அந்த பிள்ளை தன்னுடைய தாயாரை பெற்ற தகப்பன், தாய் வழி தாத்தா, அவருக்கப்பா. தந்தையனிடத்திலேந்து ஆரம்பிச்சு 3 பேர். ஆனா தாய் வழி வரும்போது தாயினுடைய தகப்பனாரிடத்திலேந்து ஆரம்பிச்சு 3 பேர். இந்த 3 தலைமுறை வரைக்கும் தான் நாம சொல்றோம். அதுக்கு மேல 4, 6ன்னு கேட்டா தெரியாது. அதே நம்ம அப்பா தாத்தா அவருடைய உடன் பிறந்தவர்கள் 6 கேட்டா தெரியாது. ஆணை பத்தியும் தெரியாது, பெண்ணை பத்தியும் தெரியாது. ஆனா அவர்கள்லாம் நம்ம பித்திருக்கள் கோஷ்டியில இருக்கிறவா தானே. இதுல இந்த பிறவியிலே நாம இந்த மூணு பேரை சொல்றோம். அப்ப அவருக்கு முற்பட்டவர்கள்லாம் ஆறார் இருப்பாளோ, எல்லாரும் பித்திருக்கள். நாமே போன பிறவி எடுத்திருப்போம், அப்ப வேற பித்திருக்கள். ஒவ்வொரு பிறவி எடுக்கிறச்சேவும் இந்த மூணு தலைமுறை நாலு தலைமுறை எல்லாரும் வெவ்வேறையாத்தானே இருப்பார்கள். அனைவரும் இந்த பட்சத்தில் ஒன்று கூடி அருள் புரிகிறார்கள். அதனாலதான் இந்த பட்சத்தில் சாதம் செய்வது மிகச் சிறந்ததாக போற்றப்படுகிறது. இதுக்கு நாம சங்கல்பம் பண்ணும்போதே பித்ருவ்ய மாதுலாதி சபத்னீக காருணிக மகாலய பித்திருக்கள் அவர்களுக்கு தான் இந்த எள்ளு தண்ணீர் கொடுக்கிறேன்னு சொல்றோம். பித்ருவ்ய மாதுலர்னு சொன்னால் சித்தப்பா மாமா, அப்பா வழி தாத்தா வழி முத்தாத்தா வழிக்கெல்லாம் தம்பி அண்ணா ஆறுன்னு தெரியாது, அவர்களெல்லாம் சேர்க்கிறோம். அத போல நம்ம அம்மாவுக்கு கூட பிறந்தவர்கள், அவம்மா அப்பா கூட பிறந்தவா அதெல்லாம் தெரியாது, அதெல்லாத்தையும் சேர்க்கிறோம். சபத்னிக இவரவர்களுடைய மனைவியரை சேர்க்கிறோம். மாமான்னு சொன்னா மாமி, சித்தப்பா பெரியப்பான்னு சொன்னா சித்தி பெரியம்மா, அவர்கள் எல்லாரையுமே சேர்க்கிறோம். இது எதற்கு? நான் தான் மூணு தலைமுறைக்கு பண்றேன் என்னால். இப்ப இந்த மத்த பேர்லாம் இப்ப ஆறாளெல்லாம் சேர்க்கிறோம்னு சொன்னேனோ, அவர்களுக்கெல்லாம் கர்மம் பண்ணக்கூடிய குழந்தைகள்லாம் இருக்காளோ இல்லையோ, இருந்தாலும் அவர்கள் பண்றார்களோ இல்லையோ, ஆனா நம்ம பங்காளிகள் தானே, இவர்களுக்காக நாம தீட்டு காத்திருக்கோமே. அதனால் அவர்களுக்கும் இதெல்லாம் பண்ணணும், யாரா இருந்தாலும் செய்யணும்னு ஒரு கிரமம். இந்த கிரமம் கயா சிராதத்துக்கு போகிறச்சே உண்டு. இந்த மூணு தலைமுறையோட நிறுத்துறதில்லை, இன்னும் பல உறவுக்காரர்களுக்கும் சேர்த்து தான் கயில சாதம் பண்றோம். அதே போல மகாலய காலத்திலும் அவர்கள் எல்லாம் சேர்றார்கள். அதனாலதான் இது கயா சாத தளவு சிறப்புடையதுன்னு சொல்லப்படுறது. ஒரு சாரார் இது பண்ணணுங்கிற கருத்து இருக்கிறவா, இன்னொரு சாரார் பண்ண வேண்டாம்ங்கிற கருத்து இருக்கிறவா, அது இருக்கட்டும், அதை பத்தி பேச வரல. நான் இந்த மகாலய பட்சத்தினுடைய ஏற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த 15 நாட்களும் ஒவ்வொரு நாளுமே தர்ப்பணம் பண்றவா இருக்கா? அப்படி இல்லாட்டாலும் சக்ருத் மகாலயம் என்று சொல்லுவார்கள். 15 நாள்ல ஒரு நாளை தேர்ந்தெடுத்து செய்வது. அது என்னைக்கா இருக்கலாம்? இப்ப சொல்ல போற மூன்று நாட்களுக்குள் ஒரு நாளில் செய்யலாம். ஒன்று, நம்முடைய தந்தை என்னைக்கு பரமவசித்தாரோ அவர் இறந்த நாள், அந்த திதி. அவர் எந்த பட்சத்துல போயிருந்தார்னு கவலைப்படாதீங்க, அவருடைய திதியை மட்டும் ஞாபகம் வச்சிருந்து. இப்ப இந்த மகாலய பட்சத்தில் பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்குள்ள அந்த திதி வரும் இல்லையா, அன்று செய்யலாம். அப்படி இல்லைனால் இதற்குள்ள ஒரு பரணி நட்சத்திரம் வரும். அநேகமா இந்த பட்சத்தில் நான்காம் நாளோ ஐந்தாம் நாளோ சதுர்த்தி அன்றோ பஞ்சமி அன்றோ பரணி நட்சத்திரம் வரும். அன்னைக்கு அதை மகாபரணின்னு சொல்றது வழக்கம். பரணி நட்சத்திரத்துக்கு தலைவர் தேவதை யமதர்மராஜன். பித்ருலோகம் மறித்த பித்திருக்கள் இவர்களுக்கெல்லாம் தலைவரும் அவர்தானே. அதனாலதான் இந்த பரணி நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்து மகாபரணி ஸ்ராத்தம்னு வச்சிருக்கார்கள். அன்னைக்கு செய்வோம். இதன் காலத்தை நிர்ணயம் பண்றதுக்கு அபரான்ன காலத்தில் அந்த நட்சத்திரம் இருக்கான்னு பார்ப்பா. அப்படின்னா கிட்டத்தட்ட மத்தியானம் 1:30 மணிக்கு மேலேன்னு வச்சுங்கோ, அப்ப அந்த பரணி நட்சத்திரம் இருக்கிற நாள் மகாபரணி நாள்னு கணக்கிடப்படும். அன்னைக்கு பண்ணலாம். அது வந்து இப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்க கேட்டு இருக்கீங்களே, 10ஆம் தேதி செப்டம்பர் இன்னைக்கு தான் மகாபரணி வருது. அதுவும் இல்லைனால் அஷ்டமி அன்னைக்கு இந்த பட்சத்தினுடைய நடுவுல ஒரு அஷ்டமி வரும், அதுக்கு மத்தியாஷ்டமின்னு பேர். எந்த அஷ்டமுமே மத்தியாஷ்டமி தான், ஆனா இந்த மகாலய பட்சத்தினுடைய அஷ்டமியைத்தான் மத்திய அஷ்டமின்னு சிறப்பா சொல்றார்கள். அன்றும் செய்யலாம். ஆனா இந்த தினம் மத்தியாஷ்டமியில் என்ன கஷ்டம்னால், அன்னைக்குதான் பலரும் முக்கியமா ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஸ்ரீ ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுகிறோம். அது ஜெயந்தி கொண்டாடுற அன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் பட்னி கிடங்குதான் திருவாராதனம் பண்ண வேண்டும். ஆனால் இது அபராண காலத்திலே சாதம் பண்ணி போஜனம் செய்வது பொருந்து வராது. அதனால பலரும் தாப்பனார் திதியிலேயோ மகாபரணியிலேயோ பண்ணிவிட்டார்கள். இப்ப இந்த மூணு நாள் அவருடைய திதியோ அல்லது மகாபரணி நட்சத்திரமோ அல்லது மத்தியாஷ்டமியோ இதற்குள் ஒரு நாள் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும். கருணையோடு கூட இருக்கிற பித்திருக்கள், அவதான் மகாலய காலத்தில் இருக்கிற பித்திருக்கள், அவர்கள் இதை போல ஆரேனும் நோக்கு பண்ண மாட்டார்களான்னு காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சுலபமான சாத்தத்தை பண்ணோம்னால் எனினுமோ நம்ம தோஷங்களை கண்டு பயப்படுறோம், இதனால் இருக்குமோ அதனால் இருக்குமோ தள்ளி போறதே, அந்த கவலையெல்லாம் தீந்துடும். அந்த பெருமை இந்த மகாலய பட்சத்துக்கு சொல்லப்பட்டுள்ளது. சின்ன சின்ன வழிமுறைகளாலே பெரிய கவலைகளை தீர்த்து வைக்கக்கூடியதுதான் சாஸ்திரம்.
இந்த எண்பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் எண்பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.